அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஜூலை மாதம் 16 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். அடுத்த ஆண்டு இலங்கைக்கு வரும் போப் பிரான்சிஸ் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை மறுபகுதியில் சந்திக்க கூடும் என்று கூறும் மன்னார் ஆயரின் செவ்வி.
முதலாவது அந்த புனிதர் பட்டம் அளிக்கின்ற அந்த பெருவிழாவில் அவர் பங்கெடுக்கிறது கண்டுதான் வர வேணும். இரண்டாவது தாம் மக்களை சந்திக்க வேணும். இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் இவருடைய வருகையானது இப்பொழுது காலத்துக்கு முதிர்ச்சி அடையாததாக தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் பல ஆதாரங்களை காட்டி அவருக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் மக்கள்.
வேட்டி அணிய தடை விதிக்கும் தனியார் கிளப்புகள் இனி தமிழ்நாட்டில் செயல்பட முடியாதபடிக்கு புதிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றுக்கு மாற்றாக இந்தியாவின் துணையுடன் உருவாக்கப்பட்டிருக்கும் பிரிக்ஸ் வங்கியின் தேவை குறித்த ஆய்வு கண்ணோட்டம்.
இந்த IMF உடைய போர்ட் மீட்டிங்ஸ்லயும் அமெரிக்கா அவர் மற்ற யூரோப்பிய நாடுகளின் முக்கியத்துவம் தான் இருந்தது. மற்ற நாடுகளை இவர்கள் மதிக்க கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை.
நிறைவாக பலகனி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராம கிருஷ்ணன், சாதாத்.
காசா மீது கடந்த 9 இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் எகிப்து முன்வைத்த மோதல் நிறுத்த பிரேரணையை பாலஸ்தீன ஆயுதக்குழுவான ஹமாஸ் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. இதை இஸ்ரேல் விமர்சித்துள்ளது.
Hamas rejected it. We held our fire for 6 hours and during that time Hamas continued to barrage our cities with rockets. Hamas thus shut the door to a diplomatic solution.
கடற்கரை ஒன்றில் விளையாடி கொண்டிருந்த 4 பாலஸ்தீன குழந்தைகள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ள வேளையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இதனிடையே காசா நிலப்பரப்பின் மீதான தாக்குதலை அதிகரித்துள்ள இஸ்ரேல் தரை வழியாகவும் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என அரச தரப்பினர் கூறியுள்ளார்கள். ஹமாஸ் ஏவும் ராக்கெட்டுகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க வான்வழி தாக்குதல் மட்டுமே போதாது என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் அவிக்டார் லிபர்மேன் கூறுகின்றார்.
முன்னாள் யுகோஸ்லாவியாவில் 90களில் நடந்த யுத்தத்தின் போது ஸ்ரெப்ரனிட்சாவின் ஐநா வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 300 அதிகமான போஸ்னிய முஸ்லிம்களின் படுகொலையில் நெதர்லாந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு உண்டு என தீர்ப்பொன்று வந்திருக்கிறது. போஸ்னிய செர்பின படைகள் செய்திருந்த அட்டூழியங்களுக்கு ஆதாரங்கள் இருந்ததினால் அந்த முஸ்லிம்களை ஒப்படைத்தால் அவர்களும் கொல்லப்பட வாய்ப்பு உண்டு என ஐநா அமைதி காப்பு பணி செய்த டச்சு படைகளுக்கு தெரிந்திருக்கும் என தி ஹேகில் இருக்கின்ற ஒரு நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. ஐநா அகதி முகாம்களிலிருந்து தாமாக வெளியேறிய பின்னர் கொல்லப்பட்ட நிறைய பேரின் உயிரிழப்புக்கு நெதர்லாந்து பொறுப்பாக முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. 1995 ஜூலையில் ஸ்ரெப்ரனிட்சா போஸ்னிய செர்பிய படைகள் 7,000 பேரை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்திருந்தனர்.
உலக அளவில் எய்ட்ஸ் நோயால் மரணமடைபவர்கள் மற்றும் அதன் தொற்றுக்கு ஆளாபவர்களின் எண்ணிக்கை கடந்த தசாப்தத்தை ஒப்பிடும் பொழுது 1/3 அளவை விட கூடுதலாக குறைந்துள்ளது என்று இது தொடர்பிலான ஐநா அமைப்பு கூறியுள்ளது. கடந்த 2013 15,00,000 மக்கள் எய்ட்ஸ் நோயால் உயிரிழந்துள்ளனர் என்று கூறும் யுஎன் எய்ட்ஸ் அமைப்பு அதே காலப்பகுதியில் இந்த நோய் கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21,00,000 குறைந்துள்ளது என்று கூறியுள்ளது. எய்ட்ஸ் நோயை எதிர்த்து போராடுவதற்கு நிதி உதவிகள் அதிகரித்து வந்தாலும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உயிர்காக்கும் மருந்துகள் கிடைப்பதில் இன்னும் குறைபாடுகள் உள்ளன என்றும் யுஎன் எய்ட்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகளவில் ஆப்பிரிக்காவில் எய்ட்ஸ் நோயால் மிகவும் பாதிக்கப்பட்ட கண்டமாக இருக்கிறது.
இங்கே பிரிட்டனில் முன்பில்லாத வகையில் 6 காலமாக மேற்கொள்ளப்பட்ட ரகசிய போலீஸ் நடவடிக்கையில் நாடெங்கிலுமாக 660 சிறார் பாலியல் துஷ்பிரயோக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தேசிய குற்றத்தடுப்பு அமைப்பு கூறுகிறது. மருத்துவர்கள், ஆசிரியர்கள், சாரணர் இயக்க தலைவர்கள், பராமரிப்பு பணியாளர்கள், காவல்துறையின் முன்னாள் ஊழியர்கள் உள்ளிட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பவர்களில் அடங்குவர்.
எகிப்தில் அதிபர் அப்துல் ஃபதா அல் சிசியின் பதவியேற்பு நிகழ்ச்சியின் பொழுது பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 7 ஆடவர்களுக்கு 20 அல்லது அதற்கு கூடுதலான காலம் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் ஒன்று இன்று தீர்ப்பளித்துள்ளது.
பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் தங்கள் பிரஜைகள் மீது நடத்தும் ஒட்டுமொத்த கண்காணிப்பு முறைகள் தனிநபர்களின் அந்தரங்க உரிமைகளை மீறும் ஆபத்தான ஒரு போக்காக மாறி வருவதாய் ஐநா மன்றம் எச்சரித்திருக்கிறது. ஒட்டுமொத்த கண்காணிப்புகள் மற்றும் தரவுகள் கட்டாயமாக சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் ஆகியவைகளை தேவையற்றவை என்றும் அளவுக்கு அதிகமானவை என்றும் வர்ணிக்கும் ஐநா மன்ற அறிக்கை ஒன்று இத்தகைய நடவடிக்கைகள் சுயாதீனமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறது. பிரிட்டனில் மக்களின் தொலைபேசி மற்றும் இணைய பயன்பாடு குறித்த ஆவணங்களை பார்வையிட உளவுத்துறையை அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய அவசர சட்டம் ஒன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய மறுநாள் இந்த அறிக்கை பிரசுரமாகிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். அடுத்த ஆண்டு இலங்கைக்கு வர இருக்கும் போப் பிரான்சிஸ் போரினால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்களை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பிலான முறையான கோரிக்கை ஒன்று வடகிழக்கு தமிழ் செவில் சமூக அமைப்பால் போப்பிடம் வைக்கப்பட்டிருப்பதாக பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப். இதுகுறித்த மேலெழுதிய விவரங்களை அவரிடமே கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கைக்கு அவர் வரும்பொழுது 30 ஆண்டுகளாக போர்னால பாதிக்கப்பட்டு முதுகெலும்பு முறிக்கப்பட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விதவைகள் இருக்கின்றார்கள், 80,000-க்கு மேலாக அனாதைகள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மக்களை உண்மையாக பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கும் எங்களுடைய அடையாளத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முயற்சிகள் தீவிரமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாப்பரசர் வரும்பொழுது கண்டிப்பாக வடகிழக்கு மக்களை சந்திக்க வேணும். மடுவன்ற அந்த பிரதேசத்துல பொன்னால பாதிக்கப்பட்டவர்கள் சந்திக்கிறதுக்கு அவருக்கு அவரோட ஆவராயத்தினுடைய வார்த்தைக்கு ஆதல் பெறுவதற்கு அவருடைய செவத்தை இறைவனிடம் இறைவன் சார் எழுப்பி மக்களோட விடுதலைக்காக அவருடைய மகிழ்ச்சிக்காக சுதந்திரத்துக்காக இந்த மக்களோடு சேர்ந்து அவர் செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் இங்க அழைத்திருக்கிறோம். அழை வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர் கண்டிப்பாக அதுக்கு செவிமடுத்து அவர் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
தமிழ் சிவில் சமூகம் வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கை வந்து வத்திகான் தரப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா? அவருடைய சிறப்பு பிரதி ஏதாவது அறிகுறி வெளியிட்டாரா?
அதை பற்றி ஒரு அறிகுறையும் வெளிப்படுத்த இல்லை. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் ரோமுக்கு அனுப்புகிறார். அந்த அனுப்பி உண்மையாக அவருடைய பாப்புலேஷனுடைய கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்படும். அவற்றை அவர் கவனத்துக்கு கண்டிப்பாக எடுப்பார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவருடைய உரிமைக்காக தான் நாங்கள் அந்த கோரிக்கைகளை விட்டுருக்கிறோம். நீதியையும் உண்மையையும் அடிப்படையாக கொண்டு
போப் அவர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது தமிழ் பேசுகின்ற மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை குறிப்பாக சந்திக்க வேண்டும் என்று உங்களை போன்ற தமிழ் சிவில் சமூகத்தினர் அழைத்து அவர் வந்து பார்த்து பேசுவது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசாத கிறிஸ்தவ மக்களிடையே ஒரு சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்தாதா?
அதை ஏற்படுத்தும். அப்படியான மனப்பான்மையோடுதான் அவர்கள் அரசாங்கம் மக்களோடு பேசுகின்றது, அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு அடிப்படையாக உண்மையில நீதியில அடிப்படையை கொண்ட ஒரு தப்பு அபிப்பிராயம் அல்ல. அவருடைய தன்னலத்தின் அடிப்படையில கொண்ட ஒரு அபிப்பிராயம், அரசியல் அடிப்படையில கொண்ட அபிப்பிராயம் இருக்கலாம். அதை பாப்பாண்டவர் கருத்துக்கு எடுக்க மாட்டார். முதலாவது அந்த முன்னூறு பட்டம் அளிக்கின்ற அந்த பெருவிழாவில் அவர் பங்கெடுக்கிறது கண்டுதான் வர வேணும். இரண்டாவது தமிழ் மக்களை சந்திக்க வேணும். இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் இவருடைய வருகையானது இப்பொழுது காலத்துக்கு முதிர்ச்சி அடையாததாக தான் அது இருக்கின்றது என்பதை நாங்கள் பல ஆதாரங்களை காட்டி அவருக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் மக்கள், நாங்களும் கூறியிருக்கிறோம். ஆகவே அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னதில் எங்களுக்கு சில ஒரு சில புத்தகங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் மக்கள் எல்லாரும் சிங்கள மக்கள் என்று சொன்னாலும் ஒரு மதத்தலைவர் வரும்பொழுது பௌத்த மக்களும் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களோடு சேர்ந்து அவரை உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கின்ற கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கின்ற மண் அவரை ஏற்றுக்கொள்வதில் பின்வாங்க மாட்டார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் சில வேளைகளில் அவர்களை குழப்ப பார்க்கலாம். அதுக்கு நாங்கள்
போப் ஆண்டவர் அவர்களுடைய விஜயம் என்பது வந்து இலங்கை அரசால் பாதுகாப்பு தொடர்பான பயண ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகின்றது. அப்படியான சூழலில் அரசனுடைய ஒரு அனுசரணையின்றி அவரால் சுயாதீனமாக மதகுருமார்களுடன் சென்று போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் நம்புறீங்களா?
அந்த வாய்ப்பை அவருடைய பதவியினுடைய நிமித்தம் அவர் அந்த அதை கேட்டு அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளுவதற்கு இடம் இருக்கிறது. அவை அவர்கள் அவங்க போகணும்னு சொல்லி திட்டத்தில் வைத்திருக்கா விட்டாலும் திருச்சபை அவர்களுக்கு அந்த திட்டத்தை வகுத்து கொடுக்க வேணும். அதை அவர்கள் கேட்டு அரசாங்கத்திடம் கேட்டு அவர்களுடைய உத்தரவு எடுத்து அதை அவர்களுடைய ஒத்துழைப்போடு செய்ய வேணும் என்றுதான் முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன.
தேதி வந்து உறுதி ஆயிடுச்சா எப்ப போப்பாண்டவர் வருகிறார்னு? ஜனவரியில
இப்போ ஜனவரி 13ஆம் தேதி வந்து 14ஆம் தேதி கொழும்பில் அவருடைய திருப்பலியும் நிகழ்வு இருக்கின்றது. 14ஆம் தேதி சாயங்காலம் இங்கே மடுவுக்கு வருவார். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி உடனே போயிடுவார் திருப்பி ஒரு மணிக்கு எழுத்து போறாரு. அதன் பிற்பாடு அவர் அங்கிருந்து 15ஆம் தேதி காலையில் புறப்பட்டு ஒரு நாட்டுக்கு போகின்றார், பிலிப்பீன்ஸுக்கு போகின்றார்.
யாழ்ப்பாண விஜயம் இல்லையா அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தில்?
காலையில அவரு திருப்பலி ஒரு நாள்ல அதாவது முடிஞ்சவனும் மத்தியானம் போயிடும். அதுக்கப்புறம் இங்க மன்னாருக்கு வந்த அந்த மடுவுக்கு வர அதுக்கப்புறம் அவருக்கு நேரம் இல்லை அதுல அஞ்சு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கூடிய அப்புறம் அவர் போகணும். அவை அவருங்க ஒரு ஒரு லேசான இல்லாம ஒரு ஆள் இல்லை உடுத்திருக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஆகவே நாங்கள் அவர் மட்டுப்படுத்தப்பட்ட திட்டங்களை தான் திருட்டு செய்யப்படாமல் எல்லா இடம் போயிடாது. ஏன்னா மடு எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம், மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ற இடம். ஆகவே அதுல வந்தவரை சந்திக்கலாம்.
மன்னாராயர் ராயப்பு ஜோசப் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் தன் வீட்டு பணிப்பெண் மற்றும் 6 வயதுடைய சிறுவர் என 2 பேரை கொலை செய்த குற்றச்சாட்டில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த கணவன் மனைவி ஆகிய இருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை உறுதி செய்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த கணவன் மனைவி ஆகிய இருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது. தனக்கு வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனையை கால தாமதமின்றி உடனடியாக நிறைவேற்றுமாறு குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்ததாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமல் கொடித்துவக்கு பிபிசியிடம் தெரிவித்தார்.
குடால் அமைப்பு சஹா இதர மேகாரிய காதனை கிரீம் சம்பந்தேன் அவரது குடாதர்வே காதனை கருதிவேன்.
2010 கொழும்பு ராஜகிரிய பகுதியில் தனது வீட்டில் பணிபுரிந்த பெண் உட்பட 6 வயதுடைய சிறுவன் ஒருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீண்ட விசாரணையின் பின்பு தீர்ப்பை அறிவித்த நீதிபதிகள் எதிரிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த எதிரிகள் தான் இந்த குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக அறிவித்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்ட சிறுவனின் தந்தையான ஜகத் விதானகே போலீசாருடன் இணைந்து இந்த பொய்யான முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்த எதிரிகள் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தான் தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்தனர். அதன் பின்பு மரண தண்டனையை பிறப்பித்த நீதிபதிகள் அதனை அமல்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை குற்றவாளிகளை வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறும் உத்தரவு பிறப்பித்தனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் மத்திய அரசின் கீழ் செயற்படும் CBSE என்று அழைக்கப்படும் நடுவன் இடைநிலை கல்வி வாரியம் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அனைத்து பள்ளிகளிலும் சமஸ்கிருத மொழியை பரப்பும் நோக்கிலான சமஸ்கிருத வாரம் கடைபிடிக்கும்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் சமஸ்கிருத மொழி தொடர்பான விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு சுற்றறிக்கையை CBSE என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நடுவன் இடைநிலை கல்வி வாரியம் வெளியிட்டுள்ளது. நடுவன் இடைநிலை கல்வி வாரியம் தரப்பில் இந்த வாரியத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சமீபத்திய சுற்றறிக்கையில் இந்த ஆண்டு சமஸ்கிருத மொழி வாரத்தை விமரிசையாக நடத்திட வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. அனைத்து மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தாயாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கையில் அந்த மொழியை கற்பிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஊக்குவிக்கும் நோக்கில் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமஸ்கிருத மொழியை பிரபலப்படுத்தும் இந்த முயற்சியில் நடுவன் இடைநிலை கல்வி வாரியத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பள்ளிகள் பங்கேற்கும்படி கோரப்பட்டுள்ளது. இதன் மூலம் பள்ளிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் சமஸ்கிருத மொழி பற்றிய தங்களது அறிவை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாகும் என்றும் கூறியுள்ளது. மாணவர்கள் மத்தியில் மொழியியல் படைப்பாற்றல் வளர்ப்பதற்கு இப்படியான சமஸ்கிருத வார கொண்டாட்டங்கள் உதவும் என்றும் அதனால் நெறிமுறைப்படுத்தப்பட்ட கல்வி தரத்தை உயர்த்த அது வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜூலை மாதத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சிகளின் முன்னோட்டங்களை அனைத்து பள்ளிகளும் அரங்கேற்றி பின்னர் வரும் ஜூலை மாதம் 20 தேதிக்கு முன்னதாக தேசிய அளவில் பங்கேற்பதற்கான உள்ளீடுகளை அளிக்கவும் கோரியுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7 தேதி முதல் 13 தேதி வரை சமஸ்கிருத வாரம் தொடர்பான பல்வேறு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை நடத்திடவும் அந்த சுற்றறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. இதற்காக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்று தனித்தனியே தேசிய அளவிலான பல போட்டிகளையும் அறிவித்துள்ள அந்த அறிக்கையில் சமஸ்கிருதம் மொழிக்கான பிரத்யேக ஆய்வரங்கங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சங்கராச்சாரியார் போன்ற சமஸ்கிருத மொழி திரைப்படங்களையும் மாணவர்களுக்கு பள்ளிகளில் திரையிடலாம் என்றும் அந்த சுற்றறிக்கை பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். சமஸ்கிருத வாரம் கொண்டாடும்படி வந்திருக்கும் இந்த சுற்றறிக்கையை CBSE பள்ளிகள் எப்படி பார்க்கின்றன? டெல்லியில் 90 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தமிழ் வழி கல்விக் கழக மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் வி மைத்ரியிடம் கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
டெல்லி தமிழ் பள்ளிக்கூட முதல்வர் என்கிற முறையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்ம பாடம் இங்கிலீஷே இல்ல ஹிந்தியில சொல்லி கொடுத்துருக்கோம். சமஸ்கிருதம் ஆல்ரெடி இந்த CBSE பள்ளிகள்ல இருந்துருக்கு. ஆனா அதிகமான பள்ளிகள் இல்ல, மேக்சிமம் எல்லா ஸ்கூல்லயும் இருக்கிறது பள்ளிகள்ல இருக்கிறது என்னன்னா ஹிந்தி இங்கிலீஷ், இது ரெண்டு தான். ஹிந்தி ஆல்ரெடி பலப்படுத்தப்பட்டிருக்கு, ஏன்னா வடநாட்டு வட மாநிலம் அப்படிங்கறதுனால. அதனால குழந்தைகள் படிப்பையோ இல்ல இப்போ பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்புமே தான், எந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், அது அரசாங்க பள்ளியா இருக்கட்டும், அரசாங்க உதவி பெறுகிற பள்ளியா இருக்கட்டும், இல்ல தனியார் பள்ளியா இருக்கட்டும், தனியார் பள்ளி பணக்கார பேரண்ட்ஸ் அதிகமான ஃபீஸ் கொடுப்பாவ, அதிகமான கட்டணம் கொடுப்பாங்க, அவளால முடியும். பட் நம்ம ரெண்டு டைப் ஸ்கூல்ஸ் போற பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பு என்னன்னா, குழந்தை இங்கிலீஷ்ல புலமையா இருக்கணும், இங்கிலீஷ் புக்கு தான் சிபிஎஸ்இ ஃபாலோ பண்றது, இங்கிலீஷ் புக்கு தான் என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ற, அதனால அந்த புக்ல இருக்கிற பாடத்தை படிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கிலத்தை ப்ரிஃபர் படிச்சுனா குழந்தைகளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, அதனால பலப்படுத்தலாம் எஜுகேஷன்.
போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரி வந்து பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கு அப்படின்னு இந்த அரசு வந்து கூறிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயம் வந்து அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்?
பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டியது, ஆனா புதுசா ஒரு சமஸ்கிருதமே கற்பிக்கிறதுல நிறைய பள்ளிகள்ல இப்ப சமஸ்கிருதத்தை புதுசா திடீர்னு நம்ம பிரபலப்படுத்த முடியாது. ஆங்கிலம்ங்கிறது ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கறது அரசாங்கத்துல எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு. சோ குழந்தை நாளைக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு போனோம், ஒரு பிரைவேட் வேலைக்கு போனோம், ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்ணோம், இல்ல வெளிநாடுக்கு போனோம் அப்படிங்கறத ஆங்கிலத்தை பிரபலப்படுத்துறது கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. சமஸ்கிருதத்தை பண்ணலாம்னா ஆங்கிலத்தை வலுப்படுத்திக்கிறதுக்கு அப்புறம் சமஸ்கிருதத்தை பண்ணலாம். இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஆங்கிலம், தனியார் பள்ளிகள்ல குழந்தை ஆங்கிலத்துல புலமை உள்ளவா, அவளுக்கு இது நல்ல ஆப்ஷனா இருக்கும். பட் நம்ம தமிழ் ஸ்கூல்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் இது தனியார் பள்ளி தவிர அரசாங்க உதவி பெறுகிற பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள்ல இது என்னை பொறுத்தவரை வரவேற்கத்தக்கது.
அதாவது வந்து ஆண்டு முழுக்க அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு குறிப்பிட்ட வாரத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சிறப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்றாங்க. சோ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து மாணவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது டைவர்ட் பண்ணுமா?
கண்டிப்பா டைவர்ட்டும் பண்ணும். இது பப்ளிசிட்டிய வழியே இது வந்து சமஸ்கிருதத்தை வலுப்படுத்துற ஒரு ஐடியாவே இல்ல. ஏன்னா சமஸ்கிருத வலுப்படுத்தணும், சமஸ்கிருத பலப்படுத்தணும் அப்படின்னா சமஸ்கிருத தொடர்ந்து நம்ம கற்பிக்கணும். தமிழை போன எந்த பாஷையும் நம்ம வந்து பிரபலப்படுத்தணும்னா அதை தொடர்ந்து கற்பிக்கணும். திடீர்னு இது ஒரு வாரம் சமஸ்கிருத வாரம், உடனே சமஸ்கிருத போட்டிகள் வைக்கணும் அப்படின்னா அந்த மொழிக்கு அதுக்கப்புறம் அந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுறது. அது குழந்தைகளுக்குமே ஒரு டைவர்ஷன். இப்போ ஆகஸ்ட்ல அப்படின்னா ஆகஸ்ட்ல யூனிட் டெஸ்ட் இருக்கும், அப்ப போய் நம்ம இந்த காம்படிஷன் இந்த போட்டிகள் வைக்கிறதுங்கிறது
டெல்லியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளியான தமிழ் கல்விக் கழக மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் வி மைதிலி. வேட்டி அணிவதற்கு தடை விதிக்கும் தனியார் கிளப்புகள் இனி தமிழ்நாட்டில் செயல்பட முடியாதபடிக்கு புதிய சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
வேட்டி உடித்து வந்த உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து இதுபோன்ற விதிகளை அமல்படுத்தும் தனியார் கிளப்புகள் வேட்டிக்கு தடை விதிக்கும் விதிமுறையை நீக்க நடப்பு கூட்டத்தொடரில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.
தமிழர் உடையான வேட்டி அணிந்து வருவதற்கு தடை விதிக்கும் இதுபோன்ற நடைமுறை சென்னையில் உள்ள சில கிளப்புகளில் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் உரிய சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பதையும்
என்றார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் மற்றும் இரண்டு உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வேட்டி உடுத்தி சென்றதால் கிளப்புக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு ஏற்கனவே திமுக தலைவர் மு கருணாநிதியும் பிற அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த சர்ச்சை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் அறிக்கை வாசித்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து விசாரிக்கும்படி பதிவுத்துறை இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விளக்கம் அளிக்க அந்த கிளப்புக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடந்தால் இதுபோன்ற கிளப்புகளின் உரிமத்தை ரத்து செய்ய தமிழக அரசு தயங்காது என்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இன்று சட்டமன்றத்தில் பேசிய அவர், சென்னையில் இருக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பில் வேட்டி கட்டி செல்ல இருக்கும் தடை குறித்து முந்தைய திமுக ஆட்சியில் தமிழக அரசிடம் இரண்டு முறை புகார்கள் அளிக்கப்பட்டும் அப்போதே முதல்வர் மு கருணாநிதியோ துணை முதல்வர் மு க ஸ்டாலினோ இதில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார்.
காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் முன்னாள் கௌரவ ஆலோசகர் 2007 சென்னை கிரிக்கெட் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக சென்றபோது வேட்டி அணிந்திருந்தார் என்ற காரணத்தை காட்டி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுகுறித்து அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதிக்கு கடிதம் எழுதியதோடு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தையும் அவர் நடத்தியிருக்கிறார். இந்த செய்தி பத்திரிகைகளிலெல்லாம் வெளிவந்தது. ஆனால் இதன் மீதும் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை
என்றார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. வேட்டி அணிந்து சென்ற நீதிபதிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் கிளப்புகளின் விதிமுறைகளை தளர்த்த உத்தரவிட முடியாது என்று இன்று தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சட்டமன்றம்தான் சரியான அமைப்பு என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து பிரிக்ஸ் வங்கி எனப்படும் புதிய பன்னாட்டு உதவி தரும் வங்கி ஒன்றை சுமார் 100 பில்லியன் டாலர்கள் முதலீட்டுடன் தொடங்கவிருப்பதாக நேற்று இந்த நாடுகளின் தலைவர்கள் பிரேசிலில் சந்தித்து பேசியபோது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரிக்ஸ் வங்கியானது பன்னாட்டு நாணய நிதியம், உலக வங்கி போன்ற தற்போதிருக்கும் பன்னாட்டு நிதி அமைப்புகளுக்கு போட்டியாக வளருமா என்று முன்னாள் இந்திய வருவாய்த்துறை செயலரும் பன்னாட்டு நாணய நிதியத்தில் செயல் இயக்குநராக பணியாற்றியவருமான எம் ஆர் சீனிவாசன் அவர்களை கேட்டார்.
நான் 1996 1999 வரைக்கும் இந்தியா மற்ற 4 நாடுகளின் பிரதிநிதியாக IMF எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக பணிபுரிந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் கூட இந்த IMF உடைய போர்ட் மீட்டிங்ஸ்லயும் அமெரிக்கா அவர் மற்ற யூரோப்பிய நாடுகளின் முக்கியத்துவம் தான் இருந்தது. மற்ற நாடுகளை இவர்கள் மதிக்க கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை. அந்த மாதிரி நிலைமையில் இருந்தும் IMF பல நாடுகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் உதவி செய்திருக்கா பல வருடங்கள் முன்னால். வேர்ல்ட் பேங்கும் பல நாடுகளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ இவங்களுடைய முயற்சியை பார்த்தால் இந்த முயற்சியினால் வடக்கு அதாவது வெஸ்டர்ன் டாமினேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் குறைஞ்சு போயிடும். பல வருடங்களாக இவர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்தியா, சைனா மற்றும் நல் எமர்ஜிங் மார்க்கெட் இக்கானமிஸுக்கு அதிக அளவில் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்க வேண்டும் என்று, ஆனால் அது படிப்படியாக உயர்த்துகிறார்களே ஒழிய மற்றபடியாக நல்லபடியாக உயர்த்தவில்லை. அதனால் இப்பவும் பல சிறிய நாடுகள், பெல்ஜியம் போன்ற சிறிய நாடுகளுக்கு இந்தியாவிட அதிக ஓட்டிங் பவர் இருக்கிறது. அந்த மாதிரி நிலைமையில் பிரிக்ஸ் எடுத்த முயற்சி இது நன்றாக நடத்தினால் ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த நாடுகளை கொண்டு வரும்.
ஆனால் இந்த பிரிக்ஸ் வங்கி என்ற சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பிலே பங்குதாரர்களாக இருக்கின்ற நாடுகள் தங்களுக்குள் ஒரு, நீங்கள் சொன்ன அந்த மேற்கத்திய நாடுகளைப் போல தங்களுக்குள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குடன் ஒரு புரிதலுடன் இல்லை. இதுவரை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. அவர்களுக்குள் அந்த அளவுக்கு, மேலை நாடுகளுக்கு இருக்கின்ற அளவுக்கு ஒற்றுமை உணர்வு இருக்குமா என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி இல்லாத பொழுது இந்த வங்கி எந்த அளவுக்கு ஒரு திறம்பட செயல்பட முடியும் என்ற கேள்விகளும் எழுகின்றன. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இந்த மாதிரி கேள்விகள் இப்போது கேட்டு பிரயோஜனம் இல்லை. என்றால் இது ஒரு முயற்சி, நல்ல முயற்சி. அந்த முயற்சி செயல்படுத்துவதற்கு பல மாதங்கள் ஆகலாம், 1-2 வருடங்களும் ஆகலாம். அதாவது இப்போதே அதன் பேரில் ஒரு விதமான நோக்கத்துடன் நம்ம பார்ப்பது தவறு. அதை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒழிய அதை நிராகரிக்கிறவோ, அதில் இது நடக்காது, அது நடக்காது, ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்வது தவறு.
இதில் மற்றொரு கேள்வி, இந்த மேற்கத்திய இந்த நிறுவனங்களான உலக வங்கியாக இருக்கட்டும் அல்லது IMF ஆக இருக்கட்டும், அவைகள் நீங்கள் சொன்னதைப் போல மேலை நாடுகளின் ஆதிக்கம் அதில் அதிகமாக இருந்திருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு ஒருபுறமும், மேலை நாடுகள் அந்த நிறுவனங்களை தங்களது உலக அளவில் தங்களது செல்வாக்கை உயர்த்தி கொள்ள பயன்படுத்தி கொண்டன என்ற ஒரு விமர்சனமும் ஏற்கனவே இருக்கிறது. அதே போல இந்த பிரிக்ஸ் வங்கி என்பது இந்த நாடுகள், இந்த பிரிக்ஸ் நாடுகள் தங்களது உலக அளவில் தங்களது செல்வாக்கை உயர்த்தி கொள்ள இதை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? அதில் அவர்கள் வெற்றிகரமாக செயல்பட முடியுமா?
இப்போ இருக்கிற IMF உடைய, வேர்ல்ட் பேங்க் உடைய கான்ஸ்டிடியூஷன் பார்த்தால் இவர்களுடைய பவர் தான் அதில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் பிரிக்ஸில் எல்லாருக்கும் சமமான ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பதாக நியூஸ் பேப்பரில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் ஒற்றுமையாக செயல்பட முடியும். ஆனால் இதில் கான்ட்ரிபியூஷன் ஏற்ற மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தால் தகராறு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அவங்க வந்து எல்லா நாடுகளுக்கும் சமமான ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள்.
இந்தியா போன்ற நாடுகள் உள்நாட்டிலேயே ஏராளமான முன்னேற்றம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு முதலீடுகளை இந்தியா நேரடியாகவே செய்ய முடியும், செய்ய வேண்டும். அதை விட்டு வெளிநாட்டிலே ஒரு மல்டிலேட்டரல், ஒரு பல நாடுகள் சேர்ந்த ஒரு வங்கியை உருவாக்குவதில் அந்த அளவுக்கு பலன் இருக்காது, இது தேவையா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது.
தேவையா அந்த கேள்வி, நம்ம பஸ்ஸில் போகிறது தேவையா, காரில் வைத்து கொண்டிருப்பது தேவையா, வெளிநாட்டிலிருந்து எதுக்காக கார் இறக்குமதி செய்கிறோம், இல்லை வெளிநாட்டு கம்பெனிகள் எதுக்காக கார்கள் உற்பத்தி செய்கிறார்கள், அது தேவையா, மாட்டு வண்டியில் போனால் என்ன, அது பொல்யூஷனும் இருக்காது, இந்த மாதிரி கேள்வியும் எழுப்பலாம்.
இல்லை அதாவது வறுமை என்ற ஒரு
வறுமைக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. நாளைக்கு நம்ம நாட்டில் ஏதாவது தகராறு வந்தது, நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேண்டி இருந்தால் இந்த பிரிக்ஸ் வங்கி நமக்கு உதவி செய்யும். அதில் நம்ம பார்ட்னர்ஷிப் எடுக்கலைன்னா நம்மளை போயிட்டு வாங்க, மறுபடியும் நமக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி போய் கடன் வாங்க வேண்டிய நிலைமைகள் வர வேண்டும்.
பன்னாட்டு நாணய நிதியத்தில் செயல் இயக்குநராக பணியாற்றியவர் எம் ஆர் சீனிவாசன். அடுத்து இன்றைய பலகணியில், 90களில் போஸ்னிய யுத்தத்தின் போது ஸ்ரெபனிசாவில் 300க்கும் மேற்பட்ட மக்களின் படுகொலைக்கு நெதர்லாந்து அரசும் பொறுப்பேற்க வேண்டும் என்று நெதர்லாந்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில், அந்த படுகொலைகளின் பின்னணியை விளக்கும் பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சாதாத்.
1995 ஜூலை மாதம் போஸ்னிய ஹெர்சகோவினாவின் ஸ்ரெபனிசா நகரில் போஸ்னிய ஆண்களும் சிறுவர்களுமாக 300 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஸ்ரெபனிசா அருகே பொட்டகாரி என்ற இடத்தில் ஐநா அமைத்திருந்த இடைத்தங்கல் முகாமில் தங்கியிருந்த 5000 போஸ்னிய முஸ்லிம்களில் இந்த 300 பேர் அடங்குவர். ஸ்ரெபனிசாவில் அந்த காலகட்டத்தில் போஸ்னிய முஸ்லிம் இனத்து ஆடவர்களும் ஆண் சிறார்களுமாக மொத்தம் 7000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 2 உலகப் போருக்கு பின்னால் ஐரோப்பாவில் நடந்த மிக மோசமான இனப்படுகொலை சம்பவம் இது என்று கூறப்படுகிறது. அந்த நேரம் பொட்டகாரியில் அமைதி காப்பு பணி செய்திருந்தது ஐநாவின் சார்பில் பணியாற்றி வந்த டச்சு படையினர்தான். அவர்கள்தான் போஸ்னிய சேர்பு படைகளிடம் அந்த போஸ்னிய முஸ்லிம்கள் 300 பேரை ஒப்படைத்திருந்தார்கள். அப்படி ஒப்படைக்கும் போது அவர்களை போஸ்னிய சேர்பினத்தவர்கள் கொன்றுவிடலாம் என்பது டச்சு படையினருக்கு தெரிந்திருக்கவே செய்யும் என்று நெதர்லாந்து நீதிமன்றம் ஒன்று தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே அந்த 300 பேருடைய கொலையில் டச்சு துருப்புகள் ஒத்துழைத்ததாகவே கருதப்பட வேண்டும் என நீதிபதி லாரிசா அல்வின் கூறினார்.
Deze bijzondere positie van de compound en de wetenschap die Dutchbat inmiddels had over het lot van de mannelijke vluchtelingen die duiden op een serieus risico op genocide.
அந்த அகதி முகாம் அமைந்திருந்த இடம், அந்த இடத்தில் போஸ்னிய முஸ்லிம் ஆண்களுக்கு ஏற்பட்டு வந்த முடிவு, இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் டச்சு படைகளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. எல்லா விஷயங்களுமே அந்த போஸ்னிய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படக்கூடும் என்றுதான் குறிப்புணர்த்தி இருந்தன. இருந்தபோதும் அவர்களை போஸ்னிய சர்பிய படைகளிடம் டச்சு துருப்புகள் ஒப்படைத்தது அவர்களது படுகொலையில் ஒத்துழைத்ததற்கு சமம். அவர்கள் அன்று ஒப்படைக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்று அந்த 300 பேரும் உயிரோடு இருந்திருப்பார்கள் என்றார் நீதிபதி லாரிசா அல்வின். ஸ்ரெபனிசாவின் தாய்மார்கள் என்ற பெயரில் இயங்குகின்ற பெண்கள் அமைப்பினர் டச்சு படைகள் தமது குடும்பத்து ஆண்களை பாதுகாக்க தவறிவிட்டனர் என்று குற்றம் சாட்டி தொடுத்த வழக்கில் தற்போது இந்த முடிவு வந்திருக்கிறது. இறந்தவர்களில் ஒரு சிறு பகுதி தொடர்பான விஷயம்தான் இந்த வழக்கு என்றாலும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு இது என வழக்கை முன்னெடுத்த வழக்குரைஞர்களில் ஒருவரான சிமோன் வாண்டர் ஸ்லைஸ் கூறுகின்றார்.
The ruling has some very positive sides, very positive. Because for the first time it has now been established that the Dutch state can be held responsible for what happened at least partly.
இந்த தீர்ப்பிலே மிக நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. நடந்த விஷயத்துக்கு டச் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், பகுதி அளவிலாவது பொறுப்பேற்க வேண்டும் என்பது முதல் தடவையாய் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் கொல்லப்பட்டது தொடர்பில் பொறுப்பு இல்லை என்று நீதிமன்றம் கூறிவிட்டது என்றாலும் ஒரு சின்ன அளவிலாவது அரசுக்கு பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது என்று கூறியிருப்பது புரட்சிகரமான விஷயம் என்றுதான் நான் நம்புகிறேன் என்றார் சட்டத்தரணி சிமோன். செர்பிய இராணுவத்திடம் டச்சு படையினரால் ஒப்படைக்கப்பட்டவர்களின் மரணத்துக்கு மட்டுமான பொறுப்புதான் நெதர்லாந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறதே ஒழிய, ஐநா முகாமுக்குள் வராமல் காடுகளுக்குள் ஓடியிருந்த பெருமளவான போஸ்னிய முஸ்லிம்களின் படுகொலைக்கு டச்சு அரசாங்கம் பொறுப்பாக முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. போஸ்னிய யுத்தம் 92 95 இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்தது. அப்போது கிறிஸ்தவர்களான போஸ்னிய செர்படைகள் செர்பியர் அல்லாத மக்களை நாட்டை விட்டு துரத்தி எடுத்து வந்தார்கள். அந்நேரம் தப்பியோடிய முஸ்லிம்கள் ஸ்ரெபனிசா நகரில் தஞ்சமடைந்திருந்தார்கள். ஸ்ரெபனிசா நகரை பாதுகாப்பான இடம் என்று ஐநா 1993 அறிவித்திருந்தது. ஆனால் 2 கழித்து 95 ஜூலையில் அந்த இடம் போஸ்னிய செர்ப் படைகளிடம் வீழ்ந்தது. அந்த ஊருக்கு சற்று வெளியே ஐநா நடத்திய அகதிகள் முகாமிற்கு போஸ்னிய முஸ்லிம்கள் 1000 சென்று தஞ்சமடைந்திருந்தார்கள். அவ்விடத்துக்கு டச்சு படைகள்தான் பாதுகாப்பு வழங்கி வந்தன. முகாமில் இருந்தவர்களை பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று கூறி டச்சு படையினர் போஸ்னிய செர்ப் படைகளிடம் ஒப்படைத்திருந்தார்கள். இந்த யுத்தத்தின் போது போஸ்னிய செர்பியர்களின் அரசியல் தலைவராக விளங்கிய முன்னாள் அதிபர் ரடோவன் கரடிச்சும் இராணுவ தளபதியாக இருந்த ராட்கோ மிளாடிச்சும் போர்க்குற்றங்கள் செய்தார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு தி ஹேகில் இருக்கும் சர்வதேச நீதிமன்றத்தில் தற்போது வழக்கை எதிர்கொண்டு வருகிறார்கள்.
பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.